الحمد لله
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونفخ للأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان في يوسف وإخوته آيات للسائلين إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة إن أبانا لفي ضلال مبين. صدق الله العظيم. எங்களின் ஏக தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த சலபு சாண்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிவரும் காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறைகளை அச்சுக்காக பின்பற்றி வாழுவதற்கு உறுதி பூண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பு கட்டளை ஏற்று அவனது புனிதமிக்க மாளிகையிலே ஜுமாத்திலிருந்து கடமைகளை நிறைவு செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்வின் சகல நிலைமைகளிலும் சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அகமும் புறமும் பயந்து தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதலாவதாக தக்வா என்ற வசியத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் மதித்து கௌரவப்படுத்தி அவர்களது அந்தஸ்துக்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற சுமூகமான தொடர்பாடல் மூலமாகத்தான் சமூகத்திலே அமைதியை, நிம்மதியை, சௌஜன்யமான வாழ்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு ஆக்க வேண்டிய உரிமைகளை வரையறை செய்திருக்கிறார். இந்த சமூக தரப்பிலே மாணவ சமூகம், ஆசிரியர் சமூகம், பெற்றோர்கள் முக்கியமானவர்கள். ஒரு பாடசாலைதான் சமூகத்துக்கு தேவையான நற்பிரஜைகளை வழங்குகிறது. ஒரு சமூகத்தில் இருக்கின்ற தீனி மதரசாக்கள் தான் தகுதிதான் உளமாக்களை உருவாக்கி கொடுக்கிறது. அது சிக்கல் மதரசாவாக இருக்கலாம், சுற்றாது மதரசாவாக இருக்கலாம், அரச பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். இவைதான் நாட்டுக்கு தேவையான பதவி நிலையில் உள்ள பொறுப்பு வாய்ந்த தலைவர்களை, அதிகாரிகளை, துறைசார் நிபுணர்களை உருவாக்கி கொடுக்கிறது. முழு ஒட்டுமொத்த சமூகமும் இந்த நிறுவனங்களின் பால் தங்களது கவனத்தை குவிக்கின்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கை தொடர்பிலே அக்கறையோடு இருக்கிறார்கள். ஏனென்றால்
கல்வி வாழ்க்கையை நிறைவு செய்து சமுதாய வாழ்க்கைக்குள் புகுந்து கொள்கின்ற எனது பிள்ளை சமுதாயத்திலே நற்பிரதியாக இருக்க வேண்டும், ஒரு கண்ணியமான உத்தியோகத்தை ஒரு தொழிலை பார்க்க வேண்டும், குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் நல்ல நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோர்களுக்கு இத்தகைய எதிர்பார்ப்பு இருப்பதை போலத்தான் ஆசிரியர் சமூகத்திற்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவடைகின்றனவா அல்லது அந்த எதிர்பார்ப்புகளில் மண் தூவப்படுகின்றனவா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கவலை தரும் விடயமாகத்தான் இருக்கிறது. மாணவ சமூகத்துக்கும் ஆசிரியர் சமூகத்துக்கும் பெற்றோர்களுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பானல்கள் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எதிர்பார்க்கின்ற வகையிலே ஆரோக்கியமாக இல்லாததன் காரணமாகத்தான் வேண்டத்தகாத விளைவுகளை குடும்பத்திலே பார்க்கிறோம், பாடசாலையிலே பார்க்கிறோம், குறிப்பாக வகுப்பறை சூழலிலே பார்க்கின்றோம், சமூகத்திலே பார்க்கின்றோம். எனவே இந்த மாணவ சமூகமும் ஆசிரியர் சமூகமும் பெற்றோரும் இந்த முக்கூட்டு நட்புறவு என்பது மிக முக்கியமானது என்பதை அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் இஸ்லாமிய சரியத்தும் வலியுறுத்தி கூறுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சென்ற மாதம் 3 தினங்களை ஞாபகம் செய்தோம். பெரியோர் தினம், முதியோர் தினம், ஆசிரியர் தினம் என்று கொண்டாடினோம். நாட்டின் பல பாகங்களிலும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறான். இந்த சமூகம் கல்வியின் அடிப்படையில் தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா மிகவும் கவனமாக இருக்கிறார். எனவே தான் முதலாவது வேத வரி என்று ஆரம்பித்தது. கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாங்கள் படிக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமில்லை என்று ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். தெளிவாக சொல்லுங்கள், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹுக்கு மகானஹு தஆலா இந்த கல்வி அறிவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் நிச்சயமாக இந்த கல்வி அறிவுதான் ஒரு மனிதனுக்குரிய தோளத்தின் பாதையில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலக தரீக்கன் ஒருவர் அறிவு தேடி காண்பிக்கிறார் என்றால் அவர் சோழர் செல்வதற்கான பாதை அல்லாஹு தஆலா இலகுபடுத்துகின்றார். சோழத்திற்கான பாதை இதுதான் என்பதை மிக அழகாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அகல் விளக்காக கல்வி அறிந்திருக்கிறது. நிச்சயமாக சோழத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் விவாதத்துக்களை பேசுகிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ் என்று அதை நிறைவேற்றுகின்ற பொழுது சொற்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கல்வி அறிவை சம்பந்தப்படுத்துகிறார்கள். என்ன காரணம்? நிச்சயமாக சோழத்துக்கு வழிவகுப்பது ஈமான், சோழத்துக்கு வழிவகுப்பது இபாதத், சோழத்துக்கு வழிவகுப்பது அகலா, சோழத்துக்கு வழிவகுப்பது ஹலால் ஹராம் தேடி வாழ்கின்ற முஆமலா என்ற கருத்து, சூழத்துக்கு வழிவகுப்பது மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விஷயம். இவற்றை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது, இதனுடைய கருத்து பருந்துகள் என்ன என்பதை பற்றிய தெளிவு இருந்தால்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும். உரிமை பற்றிய அறிவிருந்தால்தான் ஒரு மனிதன் அழகாக ஒன்று செய்ய முடியும். தொழுகை பற்றி அறிவிருந்தால்தான் அவன் ஒழுங்காக தொழ முடியும். நோன்பை பற்றி அறிவிருந்தால்தான் அவனுடைய நோன்பு அல்லாவிடத்தில் கபுளாகும். ஹஜ் செய்வது எப்படி, உம்ரா செய்வது எப்படி, சௌதா இஸ்திஃபார் செய்வது எப்படி, ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையை நடாத்துவது எப்படி, எவ்வாறு வியாபார பொருட்கள் வாங்கலில் ஈடுபட முடியும், அவன் தனது பிள்ளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், தனது மனைவிக்குரிய ஹக்கை எவ்வாறு கொடுக்க வேண்டும், அண்டை அயலவர் தொடர்பு என்ன, தனது சொத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும், தன்னுடைய திருமண வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அதில் இருக்கின்ற கருத்து பருவம் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடந்து போனால் அவன் எவ்வாறு தலா என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவது, தலா சொல்லப்பட்ட ஒரு பெண்ணன் அல்லது கடவுளை இழந்த ஒரு பெண்ணன் எவ்வாறு உச்சாயிருப்பது, இது அனைத்தோடும் கல்வி சம்பந்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் தனது பரியங்க விரோதியாகிய சைத்தானிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கூட இந்த கல்வி அறிவுதான் உண்மையிலே தேவைப்படுகிறது. மனிதர்களுக்கு உடலிலே நோய் வருவதைப் போல உள்ளத்திலும் நோய் வருகிறது. பொறாமை, கட்டுரிமை, நான் என்ற அகங்காரம், கர்வம், ஆணவம், இவற்றிலிருந்துதான் ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்வதற்கு கல்வியறிவு முக்கியத்துவம் தருகிறது. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் வானத்திலே ஒரு பிரகாசத்தை பார்க்கிறார்கள். அந்த பிரகாசத்திலிருந்து ஒரு அசரீதி வருகிறது. அப்துல் காதர் ஜீலானியே, மக்களுக்கு ஹலாலானது உனக்கு ஹராம், மக்களுக்கு ஹராமானது உனக்கு ஹலால் என்று சட்டம் வந்த பொழுது அவர்கள் அவுதுபில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். அந்த சட்டமும் மறைந்தது, பிரகாசமும் மறைந்தது. மக்கள் கேட்டார்கள், அது சைத்தான் என்று எப்படி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இளைநேச செல்வர்களின் முன்னோடி, அல் ஃபத்ஹு ரப்பானி என்ற கிரந்தத்தை எங்களுக்கு தந்தவர்கள், அதில் மிக அழகாக ஏகத்துவத்தை பற்றி பேசியவர்கள், சுமார் 75,000 கிறிஸ்தவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தவர்கள், ஒவ்வொரு நாளும் அவர்களது வகுப்பறையிலே மாணவர் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கும், இந்திய உபகண்டம் கண்ட பெரியதொரு மாபெரும் பெரியதொரு அறிஞர் தான் மௌலானா அபுல் ஹசன் அல் ஜன்னி ரஹ்மஹுல்லா அவர்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி எழுதிய புத்தகத்திலே சொல்கிறார்கள், 400 மைக்குப்பிகள் இருக்கும் அவர்களுடைய வகுப்பறையில். இவ்வாறு இஸ்லாத்துக்கு செஞ்சாற்றி மறைந்த அந்த மனிதர் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே, அந்த சைத்தான் அப்துல் காதர் ஜீலானியே நான் உனது ரப்பன் என்று சொன்னான், நான் உனது இலா அல்லாஹ் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் அவனுக்கு அந்த சக்தி அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவன் சொன்னால் மனிதர்களுக்கு ஹலால் உனக்கு ஹராம், மனிதர்களுக்கு ஹராம் உனக்கு ஹலால், சரியாக கருத்தம் எல்லோருக்கும் பொதுவானது, உலமாக்கள் தாமத மக்கள் இந்த வித்தியாசம் இல்லை. திரும்ப சொன்னான் அப்துல் காதர் ஜீலானியே, உன்னை போன்ற 70 சூபி மகான்களை நான் வழிகெடுத்திருக்கிறேன், நீ உமது அறிவால் வென்று விட்டீர். அப்பொழுது அவன் என்னை சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சி செய்வான், அறிவால் வென்றேன், நீர் அறிவால் வென்றீர் என்று சொன்னான். அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ்வின் அறிவால் அல்லாஹ்வின் அருளால் நான் வென்றேன். எனவே அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் சைத்தானின் மாய வலையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டதற்கும் அவர்களுக்கு இருந்த இன்னதான் உதவி செய்திருக்கிறது. ஆக இந்த கல்வி அறிவை பயிலுகின்ற மாணவ சமூகம் கல்வி அறிவிலும் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் நன்னடத்தையிலும் சிறல் விருத்தியிலும் பண்புசார் விருத்தியிலும் ஒரு உச்சநிலை அடைவதே மார்க்கத்தின் கடமை. கனவு ஐந்து பரையதற்கும் அது அப்புள்ளி முஸ்லிம். கல்வி அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் பரவான கடமை. இஸ்லாம் உண்மையிலேயே கல்விசார் நடவடிக்கை மட்டும் சொல்லவில்லை, கல்விசார் நடவடிக்கையோடு சேர்த்து இணைத்து பிணைத்து பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சொல்கிறது. ஆனால் துடைத்த வசமாக இங்குள்ள உலக கல்வி அமைப்பு, கல்வி தத்துவம், கல்வி கோட்பாடு மனிதனுக்கு தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, மனிதனுக்கு அறிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, மனிதனது உள்ளத்திற்கு தேவையான தீமையை போட அது மறந்திருக்கிறது. பண்புசார் விருத்தி என்பது ஒரு கோட்பாடாக இருக்கிறது, ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. எனவே தான் இன்று நாங்கள் முஸ்லீம் சமூக சூழலிலே வேண்டத்தகாத விளைவுகளை மாணவ சமூகத்திலிருந்து எங்களது பிள்ளை செல்வங்களிடமிருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களே, ஒரு ஆசிரியர் உண்மையிலே ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய இயல்பு திசையை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு வசதியையும் வாய்ப்பையும் செய்து கொடுப்பவர். பெற்றோர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுடைய பங்காளிகள், வாழ்நாள் முழுவதும் பெற்றோர்கள் பங்காளிகள். ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம், வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்ற ஆசிரியர்களிடம் தங்களது பங்களிப்பு அனைத்தையும் அவர்கள் ஒப்படைத்து விட்டு தாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனவே இன்று நிலைமை கடைசியலாக மாறியிருக்கிறது. சின்ன ஆசிரியரோடு கழிக்கின்ற மனுஷியாளர்களை விட பெற்றோரோடு கழிக்கின்ற மனுஷியாளர்கள் தான் அதிகம். ஒரு தாயும் தான் ஒரு பிள்ளையின் முதல் பாடசாலை என்று சொல்வார்கள். இன்று பெற்றோர் எந்த அளவுக்கு தூரம் இந்த பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பிலே, கல்வாடு தொடர்பிலே, ஒழுக்கம் தொடர்பிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். நமது வகுப்பறை சூழல் எந்த அளவுக்கு தூரம் மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியிலே, அவரது பண்புசார் விருத்தியிலே, அவனுடைய ஒழுக்க திருத்தியிலே, பண்பாட்டு முதிர்ச்சியிலே கவனம் எடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கணேசுக்குரியவர்களே, அது ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாங்கள் நல்ல விளைவுகளை காண முடியும். பதி வயது பருவ மாணவர்கள் கட்டிடம் பருவத்தில் டீனேஜ் வயது 13 முதல் 16 வயது வரைக்கும் காலகாலையில் கழிக்கிறார்கள். இந்த பருவ வயதிலே உடல் உளவியல், மனநிலைக்கு சார் முதிர்ச்சிகள், மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் உருவாகின்றன. உடலில் கூட மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உண்மையிலே நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு பிள்ளையினுடைய குரல் கரடு முரடாக மாறுதல் இதெல்லாம் இன்று சிறுவர் உளவியல் துறையிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், சமூகவியலாளர்கள் கவனம் செலுத்துமாறு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தினார். ஒரு சஹாபியினுடைய உடுப்பை பார்க்கிறார்கள், அந்த உடுப்பு கரண்டை காலுக்கு கீழ் இருந்த பொழுது அதை உயர்த்தி உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? உதவு செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உதவு செய்து விட்டு வந்தவுடன் திரும்பவும் சொல்கிறார்கள், உதவு செய்து விட்டு வாருங்கள் என்று. உண்மையிலே கரண்டை காலுக்கு கீழ் உடுத்தினால் உதவு முடியும் என்பதல்ல, அந்த மாணவனுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள். உண்மையிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, அதை நீயாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தலைமுடியை விமோசமாக வைத்த நிலையில் சஹாபாக்கள் வந்தால் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், இவ்வாறு கைத்தாலும் கோலத்தில் வருவதை விட தலைக்கு எண்ணெய் தரால் அழகான முறையில் வருவது சிறந்ததல்லவா என்று சொல்வார்கள். எனவே அல்லாத தூதர் வெறுமனே ஒரு உபன்யாசியாக மார்க்கத்தை பயன் பண்ணக்கூடியவர் அமைந்தவர்கள் குரான் சொல்கிறவர்கள் அவர் உள்ளத்தை கைத்து வைத்து தீங்கைப்படுத்துகிறார். எனவே உள்ளம் அதாவது உச்சந்தரை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவதானித்தார்கள். இது அழகான உடலியல் ரீதியான அணுகுமுறைகளோடு அவர்களை திருத்தினார்கள். எனவே முடியை பார்த்தார்கள், உடுப்பை பார்த்தார்கள், குத்தத்தை பார்த்தார்கள், நேர்த்தியை பார்த்தார்கள், சகாபாக்களுடைய பேச்சையும் வெளிப்படுத்தினார்கள், அவர்களுடைய உரையாடலை வெளிப்படுத்தினார்கள், அவர்கள் தேவையில்லாமல் தர்க்கவாதம் புரிந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தினார்கள். எனவே நான் பேசுகின்ற விஷயம் இன்று கல்வி சீர்திருத்தத்திலே முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டாலும் அன்று ரசூலுல்லாஹ் செய்தவைகள். எனவே ஒரு பிள்ளையினுடைய ஒரு பிள்ளை வளர்ந்து மீட்டை முளைக்கின்றது, தசை முதற்சி முதிர்ச்சி உடற்பருமன் அதிகரித்தல், இப்போது உளரீதியான மாற்றமும் அவனிடையே ஏற்படும். இதை பெற்றோர்கள் கவனிக்கிறார்களா? பெற்றோர் நினைக்கிறார்கள், நான் சோறு போடுவது, புத்தகம் வாங்கி கொடுப்பது, டியூஷன் ஃபீஸ் கொடுப்பது, பிள்ளைக்கு பெருநாள் என்றால் உடுப்பு வாங்கி கொடுப்பது, ஏதாவது சிப் போனால் சுவர் போனால் பணம் கொடுப்பது, இதோட இந்த காரியம் முடியும். இல்லை, உண்மையிலே பிள்ளைகளுக்கு நிறைய விடயங்கள் ஏற்படுகின்ற வயசு தான் இந்த 13-16 வயசு. பொது அறிவு மட்டும் விசாரிக்கிறது, அன்றாட நிகழ்வுகள் பற்றிய அறிவு விருத்தி அடைகிறது, மொழி தான் பேசுகின்ற மொழி அறிவு அல்லது இரண்டாம் மொழி ஆங்கிலம் போன்ற மொழி அறிவு கூர்மை அடைகிறது. ஒரு பிள்ளையினுடைய கணிதம் கற்பிக்கும் திறன் எண்ணத்தை வளர்ச்சி எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள். இதையெல்லாம் பெற்றோரும் கவனிக்க வேண்டும், ஆசிரியர்களும் கவனிக்க வேண்டும். அரசினர் பாடசாலா இருக்கலாம், மதரசாவா இருக்கலாம், தீனி மதரசா இருக்கலாம், கிதாபு மதரசாவா இருக்கலாம், சிபில் மதரசாவா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் அமானிடம் பெற்றோருக்கும் பங்குண்டு ஆசிரியருக்கும் பங்குண்டு. உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு வகுப்பறை சூழலில் இருக்கின்ற ஒரு ஆசிரியர் தன்னுடைய கவனத்தை பொதுவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு வகுப்பறையில் இருக்கின்ற மீசிறன் உள்ள பிள்ளைகளை நோக்கி மையக்கலத்து இருந்தால் அடுத்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு வகுப்பறை சூழலிலே மீசிறன் கொண்ட பிள்ளைகள் இருப்பார்கள், நெல்லக்கத்தின்றவர்கள் இருப்பார்கள், விசேட உதவியை வேலிருக்கின்றவர்கள் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மீசிறன் உள்ள பிள்ளைகளின் பால் ஒரு ஆசிரியர் அல்லது குடும்பத்திலே ஒரு தந்தையினுடைய பார்வை குறித்த பிள்ளையின் மீது மட்டும் பதியுமானால் அங்கு வேண்டத்தகாத விடயங்கள் உருவாகும். இதைத்தான் நாங்கள் சூரா யூசுப்பிலே பார்க்கின்றோம். சூரா யூசுப் எங்களுக்கு அழகான கற்றல் கற்பித்தல் வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுக்கு மகானாகிய தாலா இந்த சூராவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சகோதரர்கள் தங்களுடைய தங்களுக்கு மத்தியில் உரையாடியதையும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற தந்தை அல்லது ஆசிரியர் மீதிரமிக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆற்றிய அளவு கலந்த கருத்தினை அன்பினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிற்பட்ட காலத்திலே ஒரு பால் குளத்தில் தள்ளிவிடப்பட்ட அந்த அணக்கத்தையும் அல்லாஹ் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். எப்படி சொல்கின்றார், இது தான் உள்ள யூசுபு அஹபு இலா அபீனா மீனா. அவர் பேசிக் கொண்டார்கள், யூசுப்பும் அவரது சகோதரர் புன்யாமி இவ்விருவரும் தான் எங்களை விட எங்கள் வாப்பாவுக்கு மிகவும் அன்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நாங்களும் கிடகாத்திரமான பிள்ளைகள் சார், ஏன் எங்களது வாப்பா யூசுஃபையும் புன்யாமினையும் அதிகமாக நேசிக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய தந்தை தெளிவாகவே தவறான சிந்தனை போட்டில் இருக்கிறார். பாருங்கள், அல் குர்ஆன் எந்த அளவுக்கு இந்த தொடர்பாடலை வெளிப்படுத்துகிறது என்று பாருங்கள். பிள்ளைகள் பார்க்கிறார்கள் தங்களது தந்தை யோசுபலைக்கெல்லாம் கூடுதலாக பரிசுரை செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் அழைத்துக் கொள்வதில்லை. உண்மையிலே வகுப்பறையிலே இப்படி நடைபெறுவதும் கிழக்கு முடிந்த உடனே அந்த பரிசையிலே உயர்நிலை சித்தியடைந்த மாணவர்களின் பால் அல்லது பொது சாதாரண பொதுத்தராவது கல்வி பொதுத்தராவர சாதாரண தரத்தில் பயின்று நல்ல புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் பால் ஆசிரியர்களின் கவனம் குவிவது என்பது இயல்பாக இருந்தாலும் அந்த இயல்புக்குள் பெரிய விபரீதம் இருக்கிறது. எனவே அந்த மாணவ சமூகம் என்ன முடிவுக்கு வந்தார்கள், அல் குர்ஆன் சொல்கிறது, பாப்பா இப்படி எங்களை கவனிக்கிறார் இல்லை, எங்களை பற்றி அழைத்துக் கொள்றாரு, ரெண்டு பேரின் மீதும் தான் கூடுதல் அன்பு செலுத்துறார். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இவரை கொண்டு போய் கொண்டு போடுவோம். அவங்களுக்கு மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது, என்னன்னு சொன்னா இவர் என்ன செய்யறது, கொலை செஞ்சு விடுவோமா? அப்ப அங்கிருந்த ஒரு ஆள் பேசுறார், இல்ல இவரை கொண்டு போய் ஒரு பால் குணத்துல தள்ளி விட்டுவோம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவெடுக்கிறதுக்கு முந்தைய அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒக்கொரு யூசுப் யூசுப்பை கொன்று விடுங்கள், எங்காவது ஒரு இடத்தில் கொண்டு போய் அவரை விட்டு விடுவோம், உங்களுடைய வாப்பாவின் கவனம் முழுவதும் உங்கள் மீது திரும்பும், அதன் பின்னால் நீங்கள் சாரிகால கூட்டத்தாராக ஆக முடியும். அதாவது இது நாங்கள் எடுக்கின்ற முடிவு குற்றம் என்று எனக்கு தெரியும், சௌபா செய்து நீங்கள் சாலிகால மனிதர்களாக மாறலாம் என்று அவர்களுக்கு முடிவெடுக்கிறார். இது குற்றம் என்று தெரிந்து கொண்டே சொல்றாங்க, கொண்டு போடுவோம் ஆல அதை எங்கேயாவது கடத்திக் கொண்டு விட்டு விடுவோம், அதுக்கு பின்னா வாப்பா என்ற கவனம் செலுத்துவார். எனவே வகுப்பறை சூழலை நாங்கள் சூரா யூசுஃபோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யூசுஃபன் மிக்க மாணவர் சமூகத்தின் மீதுள்ள அடங்காத அக்கறையும் அன்பும் பாசமும் பரிவும் மாணவர்கள் தங்களுக்கு மத்தியில் விபரீதமான முடிவுகளை எடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று அல் குர்ஆன் இந்த சரித்திர சம்பவத்தின் ஊடாக சொல்வதை பார்க்கின்றோம். கணியத்துக்குரியவர்களே, எனவே தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மகன் விஷயத்தில் கவனமா இருந்தார். மகனே 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 என்று அழைத்தார். யா புனை யா புனை யா புனை, திரும்ப திரும்ப அல்லாஹ்வுத்தாலா இந்த சொற்பிரயோகத்தை சூரா லுக்மான்ல சொல்றான், அருமை மகனே அருமை மகனே. கணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, உண்மையிலே சில பேர் பெற்றோர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள், ஆசிரியர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் தவறு செய்வதற்கான சுரூபாக ஊடகமாக வழிமுறையாக மாணவர்களுக்கு அமைந்துவிடும், பிள்ளைகளுக்கு அமைந்துவிடும். என்ன சொல்றாங்க, பாப்பா யூசுஃபை எங்களோட அனுப்புங்க, நாங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடி விட்டு வருகிறோம். அப்ப யூசுஃபின் மீது அன்பிருந்தீங்களா கேட்கிறாங்க அந்த சகோதரர்கள். எங்களோட அனுப்புங்க, நாளை நாங்கள் விளையாடி கொண்டு உல்லாசமாக திரிந்து விட்டு வருகிறோம், நாங்கள் அவரை பாதுகாப்போம். அப்ப அவரை சொல்றதுக்கான திட்டத்தோட தான் இதை கேட்கிறாங்க. அப்ப பாப்பாவுடைய வார்த்தை நீங்க அவரை அழைத்துக் கொண்டு சென்று அவரை விட்டு விட்டு பராமுகமாக விளையாடிக் கொண்டிருப்பீர்கள், அவரை ஓனாய் சென்று விடுமே என்ற கவலை இருக்கிறது பிள்ளைகளே என்று சொன்னாங்க. ஓனாய் சென்று விடுமே என்ற அந்த வார்த்தையை இயக்குகளுக்கு நான் வெளியிலே விட்டுட்டாங்க. அந்த வார்த்தை தான் குறும்பு, அந்த வார்த்தை தான் ஊடகம். உலகிற்கு அடிமைப்பட்டு முடிவுக்கு வாரதுக்கு தாங்கள் செய்த அந்த குற்றம் செய்ய இருக்கின்ற குற்றத்திற்கான நியாய வாதத்தை வாப்பாவிடம் மீண்டும் சமர்ப்பிப்பதற்கு அந்த வாசகத்தை எடுத்துக் கொண்டார்கள். இப்ப என்ன செய்யாங்க, கூட்டிக் கொண்டு போய் அவர் ஒரு பால் கிணத்துல தள்ளினாங்க, கல்லிட்டு அழுது கொண்டு வாராங்க. ஒரு இரவு நேரத்தில் அழுது கொண்டு வருகிறார்கள். தந்தையே, அவரை அழைத்துக் கொண்டு போனோம், போட்டி போட்டோம், விளையாடினோம், நாங்க கொண்டு போன பொருட்களிடம் அவரை விட்டு விட்டு விளையாடினோம், மாணவர்கள் அப்படித்தான். எனவே தாயோ தந்தையோ ஆசிரியரோ அதிபரோ உலமாக்களோ மூத்தவர்களோ சிறார்களிடம் இளைஞர்களிடம் மாணவர்களிடம் உரையாடுகின்ற பொழுது ஜெனரில வார்த்தையை பாதிக்கக் கூடாது. அவருடைய வார்த்தை நாகரீகமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக உள்ளத்தை தொடும்படியாக அந்த உள்ளத்தில் தாக்கத்தை விளைவித்து கண்ணீரை வதிக்கக்கூடிய விதத்தில் அந்த வார்த்தை இருக்கும். இப்ப அவங்க சொல்றாங்க, ஓனாய் சென்று போட்டது, சேத்தை கொண்டு காட்டுறாங்க, சேத்துல ரத்தம், பொய்யான ரத்தம் இதாயிருக்குது. சேர்களுக்கு நதி இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியாதா, விளங்கிட்டு இந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு தந்திரோபாயத்தை மேற்கொண்டு தங்கட சகோதரருக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க. ஆனா இந்த ரத்தம் மனித ரத்தம் அல்ல. பாருங்க எப்படி முடிவுக்கு வாராங்க. கணியத்து பெரியவர்களே, சில நூற்றுக்குக்கான விளக்கத்தை நான் சொல்லிக் கொண்டு போவதில்லை, அதை சொல்லி முடிக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம். ஆனால் சூரா யூசுப் கற்றுத் தருகின்ற கற்றல் கற்றுக்களுக்கான வழிமுறைகளை தொட்டுக் கொடுத்தது நவுலந்தான். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, கண்ணியத்துக்குரிய மாணவ சமூகமே, நீங்கள் பாடசாலையிலே படிக்கிறீர்கள், எத்தனையோ கல்வி கருத்தரங்குகளிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல் குர்ஆனிய கற்பித்தல் நடவடிக்கை, கற்பித்தல் அணுகுமுறை, உடல்நல் அணுகுமுறை கட்டாயம் எங்களோட கல்விக்கான பவுண்டேஷனா நாங்கள் போட வேண்டியிருக்கிறேன். அந்த பவுண்டேஷன்ல தான் எல்லாத்தையும் செய்வோம். கணியத்துக்குரியவர்களே, இப்ப பாருங்க, என்ன வகுப்பறைகள் இன்று நடத்தை கோளாறுக்கு உட்பட்டிருக்கிறது. எல்லோரும் கவலைப்படுகிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்விசார் சமூகம், கல்வியலாளர்கள் கவலைப்படுறோம். பிள்ளைகளோட ஒழுக்கம் கீழே போகுது, பண்பாடு வீழ்ச்சி அடையுது, ஒழுக்கம் சரிந்து போகுது, நடத்தை பிறகு ஏற்படுது. இதற்கு பல காரணங்கள். ஒன்று, மூத்தவர்களாக நாங்களும் காரணம். இரண்டாவது, இந்த உலகமயமாக்கல் மூலமாக இலக்கணியல் புரட்சி நடைபெற்றதன் காரணமாக, தகவல் பரிவர்த்தனை துறை ஏற்பட்ட ராட்சத மாற்றத்தின் காரணமாக, என்னுடைய பிள்ளைகள் ஊடகங்களினுடைய அந்த அபார ஊடுருவலுக்குள் உள்ளாகி அவருடைய எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. மோசமான ஆண் பெண் தொடர்பாளர் ஆபாசம், அகத்தம், விரதம் கலந்த பேச்சுக்கள், இசை தொலைபேசி உரையாடல்கள், ஆன்லைன் தொடர்புகள், பேஸ்புக், ட்விட்டர் தொடர்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்களுடைய உள்ளத்தை சதவீதம் செய்திருக்கிறது. ஆன்மீகம் பண்பாட்டு பெருமானத்தை நாசப்படுத்தியிருக்கிறது. இதைவிட மேலாக ஒரு கலவன் பாடசாலையாக இருந்தால் அல்லது டியூஷன் கிளாஸஸ் ஆக இருந்தால் அங்கு ஆண் பெண் கலப்பு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனாலும் கூட அந்த சூழலிலே மீத்திறன் மிக்க யூசு படை விட்டலாம் என்ற மாணவர் எப்படி நடந்து கொண்டார்கள்? சூரா யூசுஃபின் 23 வசனம் முதல் 33 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த நபி எப்படி தங்கள் கட்டை பாதுகாத்துக் கொண்டார்கள், அந்த நபியை வளர்த்து பராமரித்த அரசி அந்த அழகான இளைஞரை சூழ்நிலத்திற்கு அழைக்கின்றாள், வளர்த்த வளர்ப்பு தாயே மகனை அழைக்கின்ற சூழல், ஒரு ஆண் பெண் தரப்பு சூழல், அந்த சூழலிலே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாற்றிக்கொள்கிறார்கள். அவள் கதவை இறுக்கி மூடுகின்றாள், அபுவாம் கதவை இறுக்கி மூடினாள், யூசுஃபே என்னை நோக்கி வாரும் என்று அழைக்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக கவனமாக பதில் சொன்னார்கள், மகாதல்லா அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பயம், தீவி, அச்சம், தடுமாற்றம், ஈமானிய உணர்வு, இரையச்சம் எல்லாமே உச்சநிலையில் இருக்கின்றது. மீதிறன் மிக்க மாணவர் பெருமனே திறன்படுத்தியே வளர்த்துக் கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவர்களுக்கு பண்பாடு ஒழுக்கம் எல்லாம் இருந்தது. நபித்துவத்தை சுமந்துகின்ற மனிதர் அல்லவா தான் விடுகின்ற இந்த தப்பும் தவறும் நபித்துவத்திற்கு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தினால் இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர மாட்டாது. இப்படித்தான் வகுப்பறை சூழல் இருக்கின்ற ஒரு யுவதியும் ஒரு இளைஞரும் யோசிக்க வேண்டும். நான் செய்கின்ற குற்றம் வெறுமனையின் உம்மாவையும் வாப்பாவையும் சேரையும் பிரின்சிபலையும் இச்சூழலையும் பாதிப்பதல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை பாதிக்கிறது. அதைவிட மேலாக அல்லாஹு தஆலா உடைய மார்க்கத்தை பாதிக்கிறது. என்று சொன்னாங்க, மஹாதல்லா என்ன கிணத்திலிருந்து வியாபாரிகள் தூக்கி கொண்டு வந்து விட்டு போட்டாங்களே, அந்த நேரத்திலிருந்து வளர்த்த என்னுடைய எஜமானன் உன்னுடைய கணவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. தன்னை எப்படி ஒரு மாணவர் மனப்பாங்கு இருக்க வேண்டும் என்கிறத யூசுப் எங்களுக்கு சொல்லிக்கிறது. சேரி இல்லை வகுப்புல, இஸ்கூல்ல பிரின்சிபலும் இல்லை, வீட்டுல வாப்பா அம்மா இல்லை. அப்ப ஒரு இளைஞர் யோசிக்கணும், இந்த நேரத்தில் தான் எனக்கும் என்னுடைய கல்வுக்கும் இடையில ஒரு ஜிஹாத் நடக்க வேண்டும், யாருமே இல்லை, அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு முன்னுக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, எனக்கு பேஸ்புக்ல புகுந்து விளையாட முடியும், எனது போன் இருக்குது, நினைத்த மாத்திரத்தில் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் என்னோடு உள்ள தொடர்பை அல்லாஹ் வலுப்படுத்தி இருக்கிறான், என்னோடு ரஹீம் அகீம் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் யோசிச்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நபி சொல்றாங்க, நான் இந்த எஜமானருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என்னை கௌரவப்படுத்தினார், என்னை பரிபாலித்தார், என்ன வளர்த்தார் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய தீங்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாங்க. உண்மையிலே யூசுப்களுக்கு அவருடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. அதனால பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே, யூசுப்களுக்கெல்லாம் மீட்டரன் உள்ள பண்பாடு உள்ள ஒழுக்கம் உள்ள மாணவன் எந்த சூழலிலும் கெட்டு போக மாட்டான், ஒழுக்கம் தவறு நடக்க மாட்டான், தன்னுடைய இலக்கிலே அவன் குறியாக இருப்பான். சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த சூழ்நிலைக்கு இங்க அழைக்கிறாங்க, இந்த விஷயம் காற்று தீ போல இருப்பிலே பரவுகிறது. அப்ப பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டாங்க, வளர்த்த பிள்ளையே சுருநடத்தைக்கு அழைச்சிருக்கிறா அரசி, இது என்ன பொங்கலையா, நடத்தை சட்டை வந்து ஏற்கிறாங்க. சரி, என்னுடைய நிலைப்பாடு நியாயம் என்பதை நிரூபிக்கிறது, எல்லா பெண்களையும் அரண்மனைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கையில கட்டியை கொடுத்து இருக்கிறதுக்கு கதறையை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர செய்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகே உருவான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில மயங்கி அந்த பெண்கள் கையை வெட்டி கொண்டாங்க கட்டியால. சொன்னாங்க, அல்லாஹ்ங்களை பாதுகாக்கணும், இவர் மனிதரே அல்ல, இவர் மனசே இல்லை. இப்ப கேட்கிறா பாத்தீங்களா, நீங்களே மயங்கி போனீங்க, நான் மயங்குறதுக்கு நியாயம் இருக்கேதானே. அப்ப யூசுப்லாம் சொன்னாங்க, இந்த நஜீசான, இந்த அகுத்தமான, இந்த குறுநடத்தை மிக்க சூழல் இழக்க வேண்டாம், எனக்கு ஜெயில்தான் மிகச் சிறந்தது, எனக்கு சிறைதான் சிறந்தது. ஜெயிலுக்கு போறான், மீட்டரன் மிக்க மாணவர் போறார், அங்கே இன்னும் சில மாணவர்களை சந்திக்கிறார். அவர்கள் தான் வகுப்பறை தோழர்கள், சிறை தோழர்கள். அங்கு அழகான ஒரு குழு கலந்துரையாடல் நடக்குது. குரூப் டிஸ்கஷன் என்று சொல்றமே, டீம் வேஸ் என்று சொல்றமே, கல்வி பரிபாஷையில என்ன கலந்துரையாடல் நடக்குது. ஜெயிலுக்கு போனா ஜெயில சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் அவருக்கு கட்டுப்படுதான் போகும், இலங்கையிலும் தான் எங்கும் தான். சரி, சேவை பொருள் ஜாம் பவான்களின் சொற்கா பொருள்தான் ஜெயில்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த மதரசாவில், அந்த சிந்தனை முகாமில் பயிற்றுவிக்கப்பட்ட நீதிரன் மிக்க மாணவர் சிறை இருக்கிற அந்த மாணவர்களை பாகுபாட்டோட பார்க்க இல்லை, கலந்துரையாடுறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கனவுக்கான விளக்கம் தெரியுமாமே, நாங்க ரெண்டு கனவு கண்டோம், அதற்கு பதில் சொல்றீங்களா? அந்த மாணவரை பாருங்க, எப்படி அவருக்கு இலக்கெல்லாம் இஸ்லாத்தை வாழ வைப்பதுதான் இலக்கு. மாணவர்களே, இந்த இலக்குகளை வரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வாப்பாத்தோடு போடுவார், நாளைக்கு யார் போட போறாங்க? இன்றைக்கு வாப்பா உடுப்பு வாங்கி தருவார், பேக் வாங்கி தருவார், ஷூ வாங்கி தருவார், நாளை நான் வாழ வேண்டும், எனக்கென்று ஒரு தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, இது நான் பொறுப்பு வாய்ந்த மாணவனாக மாற வேண்டுமே. இப்போதுள்ள இந்த சிறுபிள்ளைத்தனமும் தொழில்நோக்குத்தனமும் வன்மைத்தனமும் என்னை சீரழிக்க கூடாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்றேன், உங்களோட கனவுக்கு பதில் சொல்றேன், உங்களுக்கு சாப்பாடு வாரதுக்கு முன்னி சொல்லி முடிப்பேன், ஆனால் என்னத்த ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்கள் வழங்கி வழிபடுகின்ற பல்வேறு கடவுள்கள் சிறந்தனவா சொல்லுங்க. மாணவர் அப்படி சாய்ப்பான். அவன் எந்த சூழலில் மாற்றிக்கொண்டாலும் தன்னை பாதுகாப்பான். தனக்கு அகரம் படிப்பித்த சொல்லித்தந்த அலி சொல்லித்தந்த உச்சாறுகளையும் ஆசிரியர்களையும் அவங்களோட மான மரியாதை கௌரவத்தை பாதுகாப்பார். மெச்சரிச்சு வெல்வது மூலமா இல்ல, கிரிக்கெட் மெச்சரிச்சு புட்பால் மெச்சரிச்சு வெல்வது மூலமாக மட்டும் பாடசாலைக்கு மரியாதை சேர்ப்பிக்கிறது இல்ல. உங்களோட பண்பாட்டாளர் நீங்க சேர்ப்பிக்கணும், அதான் முக்கியம். சொன்னாங்க, ஒரு ஆள் சொன்னாரு, நான் வந்து திராட்சையை பிழிஞ்சி சாராயம் ஊசி கொடுப்பதாக கனவு கண்டேன். நான் கனவு கண்டேன், என்னுடைய தலையிலே நான் ரொட்டியை சுமந்து கொண்டு போகிறேன், அதை பறவைகள் கொட்டி கொட்டி சாப்பிடுது. அந்த நீதிரன் இஷ்டமானவர் இல்லையா, அறிவின் வெளிச்சத்தில் பேசுகிறார். நீங்க எப்பொழுதும் அரசருக்கு மதுபானம் ஊற்றி கொடுக்கின்ற பொறுப்பை சதாகாலமும் செஞ்சு கொண்டிருக்கீங்க. நீங்க சிலுவையில் அறையப்பட்டு விடுவீர்கள், நீங்க உங்களை கொலை செஞ்சிருவாங்க. உங்களோட தலையில பறவைகள் கொண்டு கொட்டி கொண்டிருக்கும். அல்லாஹ் தீர்மானித்தான், நடந்தே தீரும் என்று சொன்னார். எகிப்து நாட்டில் பயங்கர பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த அரசாங்கமே நிலை தருமாறுகின்ற பொழுது இந்த ஜெயில இருந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜெயில ஒருத்தர் இருக்கிறான்பா, அதை போய் அரசர்கிட்ட சொல்லுங்க, எவ்வளவு நாள் அடைச்சி என்ன, இது என்ன முடிவு. அவர் மறந்துட்டார், செயல் சொல்ல மறந்துட்டார். இந்த காலத்துக்கு பிறகு இவருக்கு ஞாபகம் வருவது, எகிப்து நாட்டுல பஞ்சம் வரப்போகுது. அரசர் கனவு கண்டிக்கிறார். அந்த கனவுக்கு அரச பிரதானிகள் உள்ளாட்கள் ஒழுங்கா பதில் சொல்ல, இவர் போய் சொல்றார், ஜெயில ஒரு ஆள் இருக்கிறார் அரசரை, அழகான விளக்கம் சொல்றார், அவரை அழைத்துக் கொண்டு வரட்டுமா, கூட்டிக் கொண்டு வாங்க. போய் கூப்பிடுறாங்க, சொல்றேன் நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா, என் மீது ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு தான் நான் ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன். பெண்களோடு எனக்கு முறைகேடான தொடர்பு இருந்தது. அதுக்கு என்ன பதில் சொல்றார் அரசர், வெக்கம் ரோசம் மானம் மரியாதை உள்ளவன் தான் குற்றவாளி அல்ல, நிரபராதி இல்லை என்பதை நிரூபிக்க துடிதுடித்துக் கொண்டிருப்பது இயல்பு. யூசுப் சொன்னாங்க, அதுக்கு என்ன கேட்டுவாங்க. பிறகு அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு அல்ல என்று முடிவு வந்த கூட வெளியே போறாங்க. போனப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த நீதிரன் மிக்க மாணவர் அதிபரினால் பாராட்டப்படுகிறார். அதிபர் பாராட்டுறார் யார், அந்த அரசர். இப்ப அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, அவரை என்னுடைய அந்தரங்க செயலாளராக நான் மாற்றிக் கொள்ள போறேன். கூப்பிட்டு வந்து அந்த மாணவருக்கு சொல்றார், அதிபர் நீங்க என்னிடத்திலே நம்பிக்கைக்குரியவர், அந்தஸ்து மிக்கவர் என்று அந்த மாணவரை இப்ப உண்மையிலே ஆசிரிய அந்தஸ்துக்கு அந்த அதிபர் உயர்த்தி இருக்கிறார். இல்லை இல்லை, எகிப்து நாட்டினுடைய பொருளாதார அமைச்சு பதவி அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த மீதிரன் மிக்க மாணவர் கேட்டு பெற்றுக் கொண்ட பதவி. சொல்றார் அரசரே, என்ன வந்து இந்த பூமியினுடைய கருவுளங்களுக்கு நியமிங்கள், நான் அதை பாதுகாப்பேன். ஹபீலுன் அமீனுன், நான் நம்பிக்கைக்குரிய என்று சொல்றார். பிறகு தொடர்கிறார் இந்த கருத்திடம். இறுதியிலே அந்த குடும்பமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடம் சேர்றாங்க. தள்ளிவிட்டு புனியாமீனனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திரோபாயமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஏன், இந்த ரெண்டு பேருக்கும் அழகிதான் அங்கிருந்து அதிர்ஷ்ட சகோதரன் இழந்து அன்பாரையும் பேசுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அன்பாரையும் இல்லை. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களோட சேட்டை கொடுத்து விடுறாங்க, கொண்டு போய் வாப்பாட முகத்துல போடுங்க, பார்வையும் எல்லாரும் போறாங்க. இப்ப ஆழ்கிணத்துல தன்னிட ஆழ்கிணத்தை விளங்கி போச்சுது. இந்த அமைச்சர் நாங்க துரோகம் செய்ய எங்களை சகோதரர் யூசுப் அதுவரைக்கும் காட்டிக் கொள்ள இல்லை. அந்த யூசுப் கேட்கிறாங்க, நீ யூசுப் தானே? ஆம், நான் யூசுப் தான். எனது சகோதரத்தால் இவர் புண்ணியாமி, இப்ப என்ன செஞ்சுக்கணும்? அன்று அந்த கல்விச்சூழலில் கொடுக்கப்பட்ட தர்பியா அவரிடத்தில் நல்ல பண்புகளை வளர்த்திருந்தது. பொறுமையோடு இருந்தாங்க யூசுப் நபி, வாப்பாவை இழந்து அல்லாவுக்கு பயந்தாங்க, அற்ப பாதுகாத்துக் கொண்டாங்க, தந்த இலக்கில குறியா இருந்தாங்க. எனவே சொல்றாங்க, அல்லா தஸ்ரீபா அலைக்கும், என்னுடைய சகோதரர்களே உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, நான் உங்களை மன்னிக்கிறேன், நல்லா மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுக்காக. எனவே ஒரு பாடசாலை, ஒரு மதரசா எந்த மாணவனை உருவாக்க வேண்டும் என்பதை சூரம் யூசுப்லாக விளைக்கணும். கல்வாங்க இல்ல, மன்னிச்சு விடுறாங்க. எப்படி அவர் விளக்கப்பட்டுகிறார்? தன்னிக்கு புரியவர்களே, இறுதியாக இப்படியான தொடர்பாடல் இப்பனுக்கு மட்டுமில்லை, இப்பனுக்கு மட்டுமில்லை, எல்லாம் சேர்ந்து பிள்ளைய ஒப்படைச்சிட்டோம், இப்புள்ள மதரசாக ஒப்படைச்சிட்டோம், இனி உத்தாரமாக பார்த்துக் கொள்ளட்டும், சேர்மாறு பார்த்துக் கொள்ளட்டும் இருக்கிறேன். வீட்டில எப்படி நடக்கும்? நான் சத்துவத்தை சொல்லேன், புராண உள்ள சரித்திர சம்பவங்கள் ரெண்ட எடுத்து உங்களுக்கு சில கடித்தனை தொட்டு காட்டி போறேன், யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. கடைசியாக சூரத்துல கட்டத்துல ஒரு கலந்துரையாடலை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னார். அல்குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஒரு சந்தர்ப்பவசமாக ஷைத்தானின் தூண்டுதலினால் ஒரு கொலையை செய்தார். பிறகு அதற்காக தௌபா என்று செய்த வரலாறு குர்ஆனில் சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தால் கவரப்பட்ட ஒரு மனிதர், ரகசியமாக தன்னை ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருந்த மனிதர் வந்து சொல்றார், மூசா உடனடியாக அகிப்பிலிருந்து போங்க, உங்களை தொலை செய்வதற்கு கருத்திட்டம் திட்டப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனை நோக்கி போறாங்க, மதியனை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் நீதான் எனக்கு வழிகாட்டணும், நான் போறேன், உள்ளத்துல உரிப்பு வந்து போறேன் என்று போற நேரம் ஒரு கிணத்தருகிலே இடையர்கள் கூட்டம். அந்த இடையர்கள் கூட்டத்திற்கு சமீபமாக இரண்டு பெண்கள் ஊசாலைக்கெல்லாம் போய் பார்க்கிறாங்க. ரெண்டு பெண்கள் வெகு நேரமாக பிரிக்கிறாங்க, இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தண்ணி எடுத்தெடுத்து ஆடுகளுக்கு கொடுக்கிறாங்க. கிட்ட போய் கேட்டாங்க, என்ன உங்க ரெண்டு பேர விஷயமே நீங்க சூரமிக்கிறீங்க? சொல்றாங்க, நாங்களும் ஆடுகளை கொண்டு வந்தோம், இந்த ஆண்களோட நாங்க முட்டி மோத இயலாது, எங்களை வாப்பா வயது முதிர்ந்தவர், அவருக்கு ஆடுமை செய்யலாது, தண்ணி கொடுக்கணும், என்ன செய்யறது தெரியாது. அப்படியா, நீங்க இதே நில்லுங்க, மூசாலைக்கா உள்ளுக்கு போறாங்க. எல்லாரையும் விலக்கிக் கொண்டு சென்று ஆடுகளுக்கு தண்ணீர் இறைத்து விட்டு நிழலின் பக்கம் ஒதுங்கினார். எப்படி குர்ஆன் சொல்லுது? நிழலின் பக்கம் ஒதுங்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு புதுசி, தாங்கள் கண்ட பெண்கள் குமரி பெண்கள், அவங்களும் புதுசி, நபித்துவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சுமந்திக்கிறாங்க, ஆண்கள் நிற்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக ஒழுக்கமாக பண்பாடாக ஒதுங்கிட்டாங்க. இன்றைய சூழலோடு ஒப்பிட்டு பார்ப்போம், இப்படியான ஒரு சூழல் அமைந்தால் எங்களுடைய சமூக சூழலில் இருக்கின்ற இளைஞர்கள், எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற குமரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்களா, என்ன செய்வார்கள்? அழகாக சொல்வது, தண்ணி குடிச்சாச்சு. இப்ப அந்த ரெண்டு குமரி பெண்களில் ஒரு பெண்மணி வந்தால் என்று சொல்ல இல்லை, அலட்சியா விஷத்தோடு வந்தார். வெட்கத்தோடு நாணி கொண்டு வந்தால், வெட்கத்தோடு வருகின்ற பெண்ணின் பார்வை நிலத்தை நோக்கித்தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், அவள் நிமிர்ந்து பார்க்க மாட்டாள், வீறுநிலை போட மாட்டாள், கண்ணியம் இருக்கும், அமைதி இருக்கும், நாணம் இருக்கும், பயிர் பிரிக்கும், அச்சம் மடம் நாணம் பழுப்பு எல்லாமே கலந்த நிலையில் வருகின்றார். வந்து சொல்றா, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறார், உங்களை வரட்டுமா, நீங்க ஆடுகளுக்கு தண்ணீர் அழைத்ததற்கு கூலி தர போறார். பாருங்க போறாங்க, வீட்டுக்குள்ள போன உடனே பூசான் அது தந்த கதை அப்படியே சொல்றாங்க. இதுதான் அந்த மதியலுக்கு வந்தேன், சுவைபடைக்கலாம் தான் அந்த வாப்பா சொல்றாங்க. பயப்படாதீங்க, நீங்க பெரிய அநியாயக்கார சமூகத்தில் தப்பி வந்துட்டீங்க, இருங்க. இப்ப அந்த பெண்மணிகள் ரெண்டு பெண்மணிகள் ஒரு பெண்மணி பேசுறா, வாப்பா நீங்க கூலிக்கு அமெரிக்க போரிங் எடுத்து பிறகு அவருக்கு ரெண்டு பங்கு இருக்குது, ஐ கண்யுள் அணி நாணய மிக்கவர் பல தான் என்று சொல்றாங்கடா. அந்த பெண்மணி இவர்கள் எதை புரிஞ்சு கொண்டிருக்கிறார், புறக்கவர்ச்சியை மட்டுமல்ல, புறக்கவர்ச்சியை இருக்கிற இன்றைக்கு எதிர்ப்பால் தவறுக்கு ஏற்பானது அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. சொல்றா பலமான மனிதர் நாங்கள் கண்டோம், எல்லாரையும் விலக்கிக் கொண்டு தண்ணீர் அழைத்து தந்தால் அமீன் நம்பிக்கைக்குரிய மனுஷன் தண்ணீரை இழைத்து போட்டு எந்த கிட்ட என்று நெருக்கமான என்று பேசிக் கொண்டிருக்கேன் நிழல் ஒழுங்கினார் அமீன். உடனே வாப்பா முடிவுக்கு வந்தார், இந்த பிள்ளைக்கு மூசா நபியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்குது. பேச்சில விளங்கணும் இல்லையா, இன்றைக்கு எங்க இருக்கிற சகோதரர்கள் இந்த டிஸ்கஷன் இருக்கிறா, இருதுருவ நிலைப்பாடு, பிள்ளைகள் ஒரு துருவம், வாப்பா ஒரு துருவம், உமா ஒரு துருவம். வாப்பாவை பிள்ளை பொழிச்சாலமாய்த்தான் பார்த்து, வாப்பாட முகத்தை பார்த்து பேசுறதுக்கு மகளுக்கு கூச்சம் பயம் எரிச்சல், வாப்பா உமாவை மேலதிக சுமையாக காண்றாங்க பிள்ளை. கைகளுக்கு எந்த போச்சது அல்லா சொல்றாங்க இல்லையா, மனைவிமார் பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சியை தருவாயார் என்று சூரத்தில் புறக்கால கடைசியில் எந்த போச்சு அந்த கண்குளிர்ச்சி, அந்த சுவாமிபலேஸ்வராத்திர குடும்பத்தில் கண்குளிர்ச்சி இருந்தது சகோதரே. எனவே சொன்ன உடனே சொல்றாங்க, மூசா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை நான் உங்களுக்கு கல்யாணம் கொடுத்தாரத்துக்கு தீர்மானிச்சேன், ஈஜாப் நடக்குது, ஈஜாப் நடக்குது, ஆனா மகர் உங்களுக்கு தேவை, மகர் தரணும் எங்களுக்கு, என்ன மகர், 8 வருஷம் இந்த ஆடுகளை மேய்க்கணும், கட்டாயம் 8 வருஷம் மேய்க்கு தரும், அதான் மகர், 10 வருஷம் மேய்ச்சால் அது உங்களை விருப்பம், உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல மூசா. எனவே அதை ஏற்றுக்கொள்றாங்க மூசா அழைக்கலாம். இது ரெண்டு இந்த விஷயம் எனக்கும் உங்களோட ரப்புக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம், ஈஜாபுல் கபூல் நிறைவேறுகிறது, மகரோடு உண்மையில் அந்த திருமணம் நடைபெறுகிறது. அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு மூசா நபி போற வரலாற்று சூரத்து காட்ட சொல்கிறார்களே. இந்த குடும்பத்தில் இல்லாத ஒழிக்கப்பட்ட அரிதாக நடக்கிறத நாங்க சொல்ல மாட்டோம், அரிதாக நடக்கலாம், இல்லாத ஒழிக்கப்பட்ட இஸ்லாம் வரவேற்கின்ற ஒரு நல்ல பங்கு மசூரா, மசூரா இருந்தால் பிள்ளைகளிட கல்வி பற்றி, பண்பாடு பற்றி, ஒழுக்கம் பற்றி, திருமண வாழ்க்கை பற்றி, குடும்ப வாழ்க்கை பற்றி ஒரு முடிவுக்கு வரலாம், அது நல்ல முடிவாகும். இப்போது நாங்க பார்க்கிற கேட்கிற தேவையில்லாத விஷயங்களை குடும்பம் நடக்காது. கல்யாணம் நடக்குது, பாப்பாக்கு விருப்பம் இல்ல, கல்யாணம் நடக்குது, உமாக்கு விருப்பம் இல்ல, கல்யாணம் நடக்குது, ஏன் கல்யாணம் முடிச்சா எனக்கு இவ வானாம், இளம் தலைமுறையினர் இளம் வயது தலா அதிகரித்து வருவது இந்த இலங்கையில் சொல்றான், எனக்கு வானாம், ஏன் வானாம், பாப்பா சொன்னாங்க முடிச்சேன் கலையாடும், என்னோட விருப்பத்துக்கு முடிச்சேன். இந்த குடும்பங்களில் பிள்ளைகளின் ஆதங்கங்கள், சுய விருப்ப வெறுப்புகள், ஆசைகள், அபிலாசைகள், எதிர்பார்ப்புகளை அழகாக கேட்டு தெரிஞ்சு அழகாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வீட்டுல இல்ல. எனவே வீட்டுல கிடைக்காத அந்த விஷயத்தை பஜார்ல கொற்றான் மாணவன் இளைஞன் கூடி முடிவெடுக்கிறாங்க, மோசமான முறையில கல்யாணம் முடிச்சது, ஏதோ நடக்குது, குடும்பங்கள் பிரியுது. எனவே வீட்டிலும் இந்த அழகான தொடர்பாக இருக்க வேண்டும், கல்வி சூழலில் இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்காலத்திலே எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் வெளிச்சத்தில் நமது தொடர்பாளர்களை நெறிப்படுத்தி அமைப்பானாக. ஆசிரிய மாணவர் பெற்றோர் சமூகத்துக்கு இடையில் உள்ள அந்த உறவுகளை அல்லாஹு தஆலா சீர்படுத்துவானாக. யா அல்லாஹ், நம் சமூக சூழலில் உள்ள இளைஞர்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் ஈமானையும் இறையச்சத்தையும் சரிபாடாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு குர்ஆனிய சிந்தனைகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அந்த சிந்தனையின் வெளிச்சத்தில் தங்களுடைய இலக்குகளை அழகாக வரைத்துக் கொண்டு மிக அழகான சிறந்த ஒரு வாழ்க்கை பால் செல்வதற்கு யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நன்மைகளை கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் கேட்கின்ற துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு
For more lectures, visit slhub.com.